அப்படி இந்த சுவாமி எளியாச்சு திருச்சியில். சரி சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி. இப்போ உங்களுக்கு இது பண்ணுவோம்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம தீர்வபங்க ராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகுருநாதவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்ஸ்ரீவாதயோகீஸ்வரகுருபதயோரத்விதஸ்வாத்மசாரம் ஸ்ரீமத்ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிபரம் அத்ரயேதேசிகேந்திரம். ஆஸ்மங்குருபியோ நமஸ்மத்சர்வகுருபியோ நமஸ்ரீமதேவேதாந்தகுரவே நமஸ்ரீமதேராமானுஜாய நமஸ்ரீமஹாபூர்ணாய நமஸ்ரீமத்யாமுனிவே நமஸ்ரீராமேஸ்வராய நமஸ்ரீபுண்டரீகாட்சாய நமஸ்ரீமன்நாதமுனியே நமஸ்ரீமதேஷடகோபாய நமஸ்ரீமதேஷ்வக்சேனாய நமஸ்ரீஹி நமஸ்ரீதராய லட்சுமீநாதமாரம்பாமநாதயாமுனமத்யமாஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கோபாலதேசிகபதாப்ஜமதவ்ரதஸ்ய பிரஜாவிரக்திகருணாமுகசத்குணாப்தே வேதாந்தலக்ஷ்மணமுனே ஸ்ரிதபாகதேயம் பாதாரவிந்தயுகலம் சரணம் ப்ரபத்யே. பாண்டவன் சம்பிரதாயத்தினுடைய முதல் ஆச்சாரியன் பழுத்தூராண்டவன் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜ மகாதேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை சென்ற வாரம் அனுபவித்தோம். பெருமாளும் தாயாரும் மிகவும் அந்தரங்கமான சம்பிரதாயமாக பிரவர்த்திப்பித்ததாய் நம்மாழ்வார் ஸ்ரீபாஷ்யகாரர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருக்குழந்த தேசிகன் என்று நான்கு கூட்டஸ்தர்களினாலே அற்புதமாக சம்ரட்சிக்கப்பட்டதான நம்முடையதான பிரபத்தி சம்பிரதாயத்தின் ரொம்ப விலட்சணமான ஆச்சாரிய பரம்பரை திருக்குழந்தை தேசிகனுக்கு பிறகு முனித்ரிய சம்பிரதாயம் என்று ஒரு விசேஷமான நாமதேயத்தோடு இப்பொழுது அபிவிருத்தியை அடைந்து கொண்டு வருகிறது. இந்த முனித்ரிய சம்பிரதாயம் திருக்குழந்தை தேசிகனை ஆசிரியத்திருந்த மூன்று யதிகள் சந்நியாசிகள் இளம் வயதிலேயே வந்து ஆசிரியத்து அப்படித்தான் ஆசிரியத்ததும் திருக்குழந்தை ஆறாவன் எம்பெருமானுடைய திவ்ய நியமனத்தினாலே தங்களை ஒருவருக்கொருவர் அறிந்திராத போதே முதலாழ்வார்கள் திருக்கோவிலூரிலே எப்படி வந்து கூடினார்களோ அதுபோல திருக்குழந்தையிலே வந்து திருக்குழந்தை தேசிகனுடைய திருமாளிகையிலே வந்து கூடி நின்றபோது ஆச்சரியப்பட்டு, இப்படி பகவான் நியமிக்கும்படியானதான ஒரு சந்தர்ப்பமும், அந்த பகவானுடைய அனுகிரகம் தங்களுக்கு கிடைத்ததும், அப்பேற்பட்ட பகவானாலே காட்டி கொடுக்கப்பட்டதான உயர்ந்த ஆச்சாரியரான திருக்குழந்தை தேசிகனிடத்திலேயும் மிகவும் ஆச்சரியமான பக்தியோடு ஈடுபட்டு அன்வைத்தார்கள். அதனால திருக்குழந்தை தேசிகனுடைய திருவடிவாரத்திலே எம்பெருமானாலே அனுப்பப்பட்டு எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டு ஆசிரியித்திருந்த மூன்று யதிகளுடைய சன்னிவேசம் அந்த அமைப்பு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. எல்லாரும் சிலாகிக்கும்படியாக இருந்தது, எல்லாரும் மதிக்கும்படியாக இருந்தது. அதனாலே முனித்ரய சுவாமி என்று விசேஷமான பேச்சு ஏற்பட்டது திருக்குழந்தை தேசிகனுக்கு. திருக்குழந்தை தேசிகனை ஆசிரியித்திருந்த சிஷ்யர்களுக்கு முனித்ரய சுவாமி சிஷ்யர்கள் என்று பெருமையும் ஏற்பட்டது. அதனாலே முனித்ரய சம்பிரதாயம் என்றதான வார்த்தையும் உண்டாச்சு. இந்த மூன்று யதிகளுக்கு திருக்குழந்தை தேசிகன் காலக்ஷேபங்களை அற்புதமாக சாதித்து அவர்கள் பிரார்த்தித்த போது மூன்று பேரையும் ஆறாவதாழ்வான் திருவடிகளிலே பரதமர்ப்பணம் செய்வித்த போது ஆறாவதாழ்வானும் அர்ச்சக முகத்தினாலே இந்த முனித்ரயம் மூலமாக சம்பிரதாயத்தை வளர்க்க கடவீர் என்று அனுகிரகம் பண்ணதினாலே இந்த சம்பிரதாயத்திற்கு ஆறாவதாழ்வானுடைய அனுகிரகம் மூலதனம், ஆறாவதாழ்வான் அபரியாப்தாமிருதன் எம்பெருமானுடைய திவ்ய அனுகிரகம் மூலதனம் என்பதாக பெரியோர்கள் மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள். திருக்குழந்தை தேசிகன் பெருமாளுடைய நியமனமாக மூன்று பேருக்கும் இனி நீங்கள் சிஷ்யர்களை சேகரித்து சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபாதிகள் பரணியாசிரிகளையும் பண்ணி வைத்து நம்முடைய தேசிக சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று பெருமாளியம்மனத்தை திருவுள்ளத்தில் கொண்டு உத்தரவிட்டார். அப்படி உத்தரவிடும் போது காலம் கலிகாலமாக இருப்பது, ஜனங்களுக்கும் பிராச்சீனமான அந்த கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபரயுகத்திலும் சொல்லப்பட்டதான சட்டங்கள் இப்பொழுதுள்ள கலியுகத்து பிரஜைகளுக்கு அவ்வளவு சாத்தியமில்லை. அதனால சம்வத்சரம் ததர்த்தம் வா ததர்த்தார்த்தார்த்தமேவ வா பரீட்ச விவிதோபாயைஹி கிருபையா நிஸ்பிருஹோவதேத் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான கட்டளையிலே ஒரு சிஷ்யனை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு வருஷமோ பாதி வருஷமோ கால் வருஷமோ இல்லும் அதிலும் குறைவான சில தினங்களாவது நன்கு பரீட்சை செய்து அந்த சிஷ்யனைத்தான் சேர்த்து கொள்வது என்றதான சட்டத்தை கொஞ்சம் தளர்த்திக்கோங்கோ. அந்த பிராச்சீன சட்டம் கலிகாலத்திலே கைவராது. சிஷ்யர்களை ரொம்பவும் சோதிக்க வேண்டாம். சரணாகதி பலத்தினாலே சிஷ்யர்களுக்கு சர்வ ரக்ஷணமும் உண்டு. அதனாலே பிரபத்தி சம்பிரதாயத்திலே யாருக்கும் அன்வயம் கிடைப்பது எளிது, இதற்கு விலக்கானவர்கள் கிடையாது என்ற திருவுள்ளத்தினாலே ரொம்பவும் சோதிக்க வேண்டாம் சிஷ்யர்களை. சிஷ்யர்களுக்கு ஆத்மோஜீவனமாக காலக்ஷேபாதிகளும் பரஞ்ஞாசாதிகளும் செய்து கொண்டு எழுந்தருளிருங்கோ. சிஷ்யர்கள் ஆசிரியிக்கும் போது மறுக்க வேண்டாம் என்ற வார்த்தை சொன்னார். அதனாலே அதை கை கொண்டு மூன்று பேரும் ஆச்சாரியருடைய உத்தரவு என்பதனாலே சிஷ்யார்ஜனத்திலும் ஈடுபட்டார்கள். அப்படி சிஷ்யர்கள் வந்து சேரும்போது சிஷ்யர்கள் வரவேணும் வரவேணும் என்று யாரிடத்திலும் வற்புறுத்துவது கிடையாது. என்னிடத்திலே ஆசிரியத்துக் கொள்ளுங்கோள் என்று யாரையும் வற்புறுத்தும் எண்ணம் கிடையாது. அப்படி இருக்க மாட்டார்கள். கிருபையா நிஸ்பிருகோவதே என்று சொல்லியிருக்கிறபடியே ஆசிரியித்தால் பரீட்சை மாத்திரம் ரொம்பவும் செய்து கொள்ளாமல் ஓரளவு சச்சிஷ்யனா என்று பார்த்து கிருபையினாலே அந்த சிஷ்யனுக்கு ஆசிரியித்த போது அனுகிரகம் பண்ணினார்கள். இந்த ரீதியில்தான் முனித்ரி சம்பிரதாயம் வேகமாக வளர ஆரம்பிச்சது. ஆனால் இருந்தாலும் நாதமுனி, யாமனமுனி, இராமானுஜமுனி என்று இந்த மூன்று முனிகள் போலே இந்த மூன்று முனிவரும் இந்த மூன்று யதிகளும் விசேஷமான ஞானத்தோடும் அனுஷ்டானத்தோடும் உஷந்த பக்தியோடும் நடமாடும் தெய்வமாக சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் சிஷ்ய சமிருத்தி என்பது வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் என்று சொல்லும் முடியான ஸ்ரீரங்கம் சுவாமி என்றே பிரசித்தி பெற்றிருந்த பின்னாளில் வழுத்தூராண்டவன் என்று நம்மால் கொண்டாடப்படுகிற இந்த சுவாமிக்கு தான் சிஷ்யர்களுடைய சமிருத்தியானது அபாரமாக ஏற்பட்டது. எப்படி ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு யோகத்திலும் சங்கீதத்திலும் வேதாந்த சாஸ்திரத்திலும் இன்னும் சகல கலைகளிலும் எல்லாவற்றிலும் கரை கண்டிருந்தாலும் அமோகமாக ஆழ்வார் ஸ்ரீசுக்தியிலே அபாரமான வியாமோகத்தோடே ஆழ்வார் ஸ்ரீசுக்தியை அனுபவிப்பது பரமானந்தமாக இருந்ததோ அதுபோல ரத்தராயிருப்பு சுவாமி என்று சொல்ல முடியாத ஸ்ரீனிவாச மகாதேசிகன் இந்த மூவரில் ஒருவர். அவர் இப்படி ஆழ்வார் பாசுரங்களிலே அனுபவத்தோடே அது ஆழ்வார் பாசுரங்களிலே கரைந்து ஆழ்வார் பாசுரங்களை பிரவச்சனம் பண்ணுவதிலும் அதனுடைய அர்த்தங்களை பிரவச்சனம் பண்ணிலும் ஈடுபட்டு கொண்டு இருந்ததினாலே அவர் நாதமுனிகளோ என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்தார். அது ஷையானம் சுவாமி என்பது ஷையானம் சுவாமி என்று அவருடைய ஊர். அதை குறிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பலரும் செய்யாறு சுவாமி என்று இக்காலத்திலே சமீபத்திலே தவறாக எழுதியும் அச்சிட்டும் வெப்சைட்டிலும் போட்டு வருகிறார்கள். நம்முடைய ஆண்டவன் ஆசிரம வெப்சைட்டில் கூட இப்படியான தவறு இருக்கிறது. அதை சரியானவர்கள் கவனித்து திருத்தி கொண்டால் பரவாயில்லை. இப்படி தவறை சுட்டி காட்டுவான் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரியான ஒரு ஆத்தென்டிக் வெப்சைட்டில் கூட இப்படி ஒரு தவறு வந்தால் அது பிற்காலத்திலே அப்படியே பரவி போய்விடும். அதனால் சொல்கிறேன், செய்யானம் என்பது இது தாமிரபரணி நதிக்கரையொட்டு திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கக்கூடியதான ஊர். இது அது ரொம்பவும் பேரில்லாத ஊர், பிரசித்தி பெறாத ஊரானபடியினாலே இந்த குழப்பம் வருது. அந்த செய்யானம் சுவாமி என்று சொல்லும்படியான ரங்கநாத மகாதேசிகன் அவர் ஆளவந்தார் போலே மீமாம்சா சாஸ்திரத்திலே ரொம்ப ஊற்றமுடையவராயும் அத்வைதத்தை நிரசனம் பண்ணுவதிலே மிகவும் துறையுடையவராயும் ரொம்ப பிரசண்ட பண்டிதராயும் எழுந்தருளியிருந்ததினாலே ஆளவந்தார் போன்ற வைபவம் என்று சொல்லும்படியாக அவரை ஆளவந்தாரோடே ஒப்பிட்டு பார்த்தார்கள். நாம் இப்பொழுது அனுபவித்து வரும் வழுத்தூராண்டவன் வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் இந்த சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரையே மீண்டும் நாம் சேவிக்கிறோமோ என்று ஜனங்கள் அப்படி ஆச்சரியப்படும்படியாய் எழுந்தருளியிருந்தார். அதனால இவரை பாஷ்யக்காரருடைய அபராவதாரம் என்று அதனாலே இராமானுஜ முனியோ என்று சொல்லும்படியாக இருந்தார். பாஷ்யக்காரர் எப்படி சிஷ்யர்களை ஆகர்ஷிக்கும் போது சிஷ்யர்கள் வந்து ஆசிரியத்தால் மறுக்காமல் சிஷ்யர்களை சேர்த்துக் கொள்வார். அதை சொல்லும்போது திருநெடுந்தாண்டகம் வியாக்கியானத்திலே சொன்னார்கள், கட்டு வச்சு சொல்லென்ன சொன்னாள் நங்காய் கடல்வண் அறுதி செய்தால் காப்பாரே என்ற பாசுரத்தில் பாஷ்யக்காரர் சிஷ்யர்களை ஆகர்ஷிப்பதும் அவர்கள் வந்து சேர்ந்தால் அவர்களை மறுக்காமல் ரொம்பவும் பரீட்சை பண்ணாமல் தம்முடைய திவ்ய அனுகிரகத்தினாலேயே அவர்களுடைய தோஷங்களையெல்லாம் போக்கி சரணாகதி சம்பிரதாயத்தினாலே கிடைக்காததான புண்ணியம் இல்லை, போகாததான பாபம் இல்லை, கைவசம் இருக்கிறது மோட்ச புருஷார்த்தம் என்பதனாலே யாரை எதற்காக சோதிக்க வேணும் என்ற திருவுள்ளத்தினாலே யாரையும் அதிகம் பரீட்சை பண்ணியாகாது, கிருபையினாலேயே சோதிச்சாகும் என்பதாக. கிருபையினாலேயே பரிசுத்தர்களாக்கிவிடும். யார் எந்த விஷயத்தை கேட்டாலும் மறுக்காமல் உடனே அந்த விஷயத்தை விளக்கியாகும். பெரியவர்கள் கேட்ட மாத்திரத்திலே பதில் சொல்வது என்பது சில பேருக்கு தான் அது. அப்படி பாஷ்யக்காரர் எந்த விஷயத்தை கேட்டாலும் சொல்லென்ன சொல்வாராம், சுவாமி சொல்லும்னு சொன்னா உடனே சொல்லிடுவாராம். திருக்கோட்டியூர் நம்பி திருவாஷ்டாட்சரத்தை சொல்ல மாட்டேன்னுவார். பாஷ்யக்காரர்களிடத்திலே போய் சிஷ்யன் மந்திரோபதேசம் வேணும்னு கேட்டா உடனே சொல்லுவார். அதுபோல அதனால திருநெடுந்தாண்டகத்திலே ஒரு பாசுரத்துல 11வது பாசுரம் அது, பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள், பனிரெடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், எட்டுணை போதன் குடங்கால் இருக்ககில்லாள், எம்பெருமான் திருவரங்கமிங்கே என்னோ மட்டு வைக்கு மணிவண்டு முரலும் கூந்தல் மடமான இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல்ல என்ன சொன்னாள் நுங்காய் கடல் வண்ணர் இது செய்தால் காப்பாரே, எட்டுணைக்கும் என் குடங்கால் இருக்கையில்லாள் எம்பெருமான் திருவரங்கமிங்கே என்னோ ஆசிரியமான திருநெடுந்தாண்டக பாசுரம் தாயார் வாக்காக வரும் பாசுரம். அதுல கட்டுவிச்சு சொல்ல என்ன சொன்னாள் கடல் வண்ணர் இது செய்தால் காப்பாரேன் பெண்ணுக்கு பரகால நாயகிக்கு ஏதோ ஆவேசம் வந்து விட்டது, என்ன பிடித்ததோ தெரியல, என்ன தெய்வம் பிடிச்சதோ தெரியல, தன்னிலை இழந்து விட்டாள், பேச்செல்லாம் விதவிதமாய் பேசுகிறாள், ஒரு கோர்வையா இல்லை, ஒருத்தரோடே சகஜமான வார்த்தை சொல்லுவதில்லை, கேட்கும் கேள்விக்கு பொருத்தமான பேச்சும் இல்லை பதிலும் இல்லை, என்னவோ ஆகிவிட்டதே, பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள், பட்டு பாவாடை உறுதி பார்த்துகிறா, பட்டு உடைகளை அணிந்து கொண்டு அழகாக பார்த்து கொள்ளுகிறாள், நான் அழகா இருக்கேனான்னு பார்த்துக்கிறா, யாருக்கோ நான் பொருத்தமா இருக்கேனான்னு யாரையோ நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து உடுக்கும் அயர்த்து இறங்கும் பட்டு உடுக்கும் பட்டு உடுக்கும் பட்டு உடுக்கும் விதவிதமான பட்டு பத்திரங்களை எல்லாம் அணிந்து அணிந்து பார்த்து கொள்கிறாள், அயர்த்து இறங்கும் பாவை போனாள், என்னமோ ஆயாசப்பட்டுக்கிறா, ரொம்ப ஓஞ்சி போறா, என்னவோ கவலைப்படுறா என்று தன்னுடையதான பெண்ணை நினைத்து கொண்டு பாசுரம். ரொம்ப பேருக்கு ஆச்சரியமான விஸ்தாரமான பாசுரம் அது. அதுல இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு பிரமம் பிடித்ததே, சித்தபிரமம் வந்துடுத்து, என்ன பேய் பிடித்ததோ, என்ன ஆத்தங்கரையோரமா சாயங்கால வேளையிலே ராத்திரி வேளையிலே போயிட்டு வந்ததோ, என்ன தெய்வ ஆவேசம் பிடிச்சதோ தெரியல, பரிகாரம் பண்ணலாம்னு பார்த்தாலாம், என்ன தெய்வம் பிடிச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா பரிகாரம் பண்ணலாமே, அந்த தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணா குழந்தை தெளிஞ்சிருவாளேன்னு அதற்காக குறி சொல்லும்படியான ஒரு குரத்திய கூட்டாளாம். அந்த குரத்தி வந்து குறி சொல்றா, அவ என்ன சொன்னா, கட்டு வீச்சு சொல்ல என்ன சொன்னாள். அந்த குரத்தியானவள் கேட்ட மாத்திரத்தினாலே, அம்மா நான் குறி சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு தட்சிணை கொடுக்கணும், இவ்வளவு நெல் கொடுக்கணும், இத்தனை ஆக்கும் களிப்பாக்கு வெத்தலை கொடுக்கணும்னு சொல்லலம்மா, சொல்ல என்ன சொன்னாள். எவ்வளவு கிருபாயா, எந்த விதமான பேரமும் பேசாம அந்த கட்டுவிச்சியானவள் சொல்ல என்ன சொன்னாள், என் குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன தெய்வம் பிடிச்சிருக்கு, என்ன ஆவேசம் வந்திருக்கு, ஏதாவது பேய் பிசாசு உபத்திரமா பில்லி சூன்யமா சொல்லுன்னு கேட்ட மாத்திரத்திலேயே உடனே பதில் சொல்லிட்டாளாம். என்ன சொன்னா, கடல் வண்ணர் இது செய்தால் காப்பாரே, கடல் வண்ணர் கடல் போலே கொள்ளை கொண்டு போனால் மீட்டு தராத பொருளை உடையவரான கடல் வண்ணர், கடல் கொள்ளை கொண்டால் திருப்பி கிடைக்கும்னு சொல்ல முடியுமா, கடல் ஒரு பொருளை கொலை கொண்டால் திருப்பி கிடைக்குமோ, அதுபோல கடல் போன்றதான சுவாபத்தையுடையனான கடல் வண்ணன் நீர் வண்ணன் என்பெருமான் கொள்ளை கொண்டு போனதான உள்ளத்தை உடையவளாயிரு பொழிவள் என்று இந்த வார்த்தை சொன்னா, கடல் வண்ணர் அவது அபகரித்து கொண்டு போனதான இவளுடைய மனச இப்படி தெய்வாவேசம் இருக்கோன்னு பிரமிச்சு போய் ஒரு தெய்வத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணினா தீரக்கூடிய வியாதி ஆயுது என்று இந்த பக்தி என்கிறதான வியாதி வந்து கொடுத்து இந்த பொண்ணுக்குன்னு சொன்னா, இது செய்தால் காப்பாரே என்று இப்படி நம்ம அனுபவிச்சு சொல்றார். அந்த இடத்துல வியாக்கியாத்தாக்கள் சொன்னா, கட்டுவீச்சி கட்டுவீச்சின்னா குரத்தி, குறி சொல்ற குரத்தி, சொல்ல என்ன சொன்னாள், கேட்ட மாத்திரத்தினேலேயே மறுக்காம உடனே பதில் சொன்னாளே, எப்படின்னா எம்பெருமானாறு போலே சொல்ல என்ன சொன்னாள் என்று வியாக்கியானம். அப்படி பாஷ்யக்காரர் எப்படி சிஷ்யாள் அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்திப்பதற்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லாமல் வேறொரு உபாயம் இல்லையே, அவர்களை போய் சோதித்து கொண்டிருந்தால் என்னாவது என்று கிருபையினாலே சொல்லுவாரோ, மந்திரோபதேசம் பண்ணுவாரோ தடுத்து ஆட்கொள்வாரோ அதுபோலையாக்கும். பழுத்தோர் வேதாந்த ராமானுஜ மகாதேசிக சுவாமி கிருபையினாலே எல்லாரையும் ஆகர்ஷிச்சார், ஆசிரியிக்கிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார். அதனாலே சிஷ்யாளா சேர்த்திருந்து அவளுக்கு ஆத்மோஜீவனமாக செய்தவர்களான உபகாரங்கள் பலவாயிருந்ததினாலே ரொம்ப பிரசித்தியை அடைந்தார். அது திருக்குழந்த தேசிகன் சன்னதியிலே மூவரும் ஒரு நாள் விஜாபிச்சா. அவ ரெண்டு பேரும் சொல்லச்சே, உத்தராயிருப்ப சுவாமியும் திருமாலிருஞ்சோல சுவாமியும் சொல்லச்சே, சிஷ்யார்ஜனம் பண்ணணும்னாலும் நிறைய சிஷ்யர்கள் அடியவங்களுக்கு சேரவில்லை என்று சொன்னா. பழுத்தூர் வேதாந்த ராமானுஜ சுவாமிக்கு சிஷ்யார்ஜனத்தினாலே ஏற்கனவே ஜெகத் பிரசித்தி ஏற்பட்டிருப்பதை பார்த்து சுவாமி ரொம்பவும் உகந்தாயிற்று திருக்குழந்த தேசிகன். அதனாலே பாஷ்யக்காரர் போலே நம் சம்பிரதாயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உமக்கு பெருமாள் அனுகிரகமாயிருக்கிறது என்பதனாலே இதையே மேற்கொண்டு அபிவிருத்தி செய்து கொண்டு நம்முடைய முனித்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்க கடவீர் என்று ஆச்சாரியாருடைய திவ்யாக்ஞையினாலே அதே போல எழுந்தருள் இருந்தார் சுவாமி. ஆச்சரியமாக பிரவச்சனம் சொல்லுவார். எழுத்தூர் வேதாந்த ராமானுஜ சுவாமியினுடைய திவ்ய பிரபாவம் ரொம்ப அபாரமான திவ்ய பிரபாவம். பல மகான்களிடத்திலே நடுவிலே சுவாமியினுடைய திவ்ய பிரபாவமும் அவ்வளவாக ஒரு பேச்சாக இல்லாமல் போயிடுத்து. ஆனால் அத்தனை பிரபாவம் சாட்சாத்து திருக்குழந்த தேசிகனுக்கே சிஷ்யராக இருந்ததினாலே திருக்குழந்த தேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை விஸ்தாரப்படுத்துவதிலே அந்த சுவாமி வழுத்தூர் ஆண்டவனுடைய திவ்ய பிரபாவத்தை ரொம்ப பெருமையாக பேசிக்கொள்வது என்பதான ஒரு ஒரு பிரச்சாரம் இல்லாமல் தான் போச்சு. பிரச்சாரம்தான் குறைஞ்சதே ஒழிய வைபவத்துக்கு ஒன்றும் குறவில்லை. போன வாரமே சொன்னோம், அங்கே அபீஷ்டபரதன் பெருமாள் ஜெகத்ரக்ஷக பெருமாள் வழுத்தூரிலே எழுந்தருள் இருக்கிறார். அந்த வழுத்தூர் எம்பெருமானோட சகஜமாக வார்த்தை சொல்லும்படியாக எத்தனை மகாத்மியம் இருந்தால் அர்ச்சாவதாரத்து எம்பெருமான் தன்னுடையதான சமாதி நிலையை கடந்து சகஜமாக வார்த்தை சொல்லிருப்பான். அக்காலத்திலே ஆழ்வார்களோடே பெருமாள் பேசுவார் என்று பார்த்திருக்கிறோம். பாஷ்யக்காரரோடே பெருமாள் பேசுவார். ரங்கநாதன் ஸ்ரீ பராசர பட்டரோடே சகஜமாக பேசிட்டிருப்பார். காஞ்சியிலே தேவ பெருமாள் பேசிக்கொண்டிருப்பார் திருக்கச்சி நம்பிகளோட. இப்படி பல சமயங்களிலே ஆச்சாரியர்களிடத்திலே அர்ச்சாமூர்த்தியாயிருந்தாலும் அர்ச்சாமூர்த்தியாயிருந்தாலும் விபவமூர்த்தி போலே சல்லாபம் செய்து கொண்டிருப்பான் பெருமாள் என்று உண்டு. அதுபோல இந்த சுவாமியரிடத்துல பழுத்தூரன் பெருமாள் சகஜமாக சம்பாஷணம் செய்து கொண்டிருப்பார் என்பார்கள். அப்பேற்பட்ட மகாத்மா மகாத்மாவானது காலக்ஷேபம்தான் இவருக்கு தேக யாத்திரை. சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுவதுதான் அவருக்கு அது சரீர தாரகம், அதுவே தான் போஷணம், அதுவே தான் போக்கியம். அப்படி எழுந்தருள் இருந்தார் சுவாமி. அது காலக்ஷேபம் சொல்லும்போது மகான்களுடையதான ஒரு காலக்ஷேபம் ரொம்ப விலக்ஷணமாக இருக்கும் அது. அதுவும் நம்ம ஆச்சாரியால் பல பேரிடத்திலே இந்த பிரபாவம் உண்டு. என்ன வைலக்ஷண்யம்னா, சாதாரணமாக நிறைய பேர் வேதாந்தம் பேசும்போது நுனிநாக்காலே பேசுவது உண்டு. நுனிநாக்காலே பேசுவது உண்டா அப்படின்னா, அந்த வேதாந்தத்தில் இருக்கிற அவ்வளவு விஸ்வாசம், அதில் இருக்கிற ஒரு நிட்டை, அதை அவ்வப்போது சுவானுபவப்பட்டு ஆனந்தப்படுவது. அதனாலே அப்பேற்பட்ட அந்த அனுபவத்திலே கண்களிலே தானே ஆனந்த கண்ணீர் வருவது. இப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியாளிடத்திலே மெய்மறந்து புலகாங்கியதராக ஈடுபட்டு பேசுவது என்பதெல்லாம் ரொம்ப பேருக்கு வராது, மகான்களுக்கு தான் வரும். அது நுனி நாக்கிலே வேதாந்தம் பேசுகிறவா ரொம்ப பேர் உண்டு. ஆனால் அதை சுவானுபவத்திலே கொண்டு பேசுவது என்பது ரொம்ப ஒரு பெரிய புண்ணிய விசேஷம். அது சுகிருத விசேஷம். அப்பேற்பட்ட புண்ணிய மூர்த்திகள் ரொம்ப சொல்பமானவா தான். அப்பேற்பட்டவாள் ஆச்சாரியாளாக இருந்து நம்ம சம்பிரதாயத்தை ரட்சிச்சிருக்கான்றது தான் ரொம்ப பெருமை. வேதாந்த ராமானுஜ சுவாமியினுடைய காலக்ஷேபங்கள் எப்படி இருக்கும்னா, சுவானுபவமாக இருக்கும். அது தான் அனுபவிச்சதான சம்பிரதாயம், தான் பூர்ணமாக விஸ்வசிச்சதான சம்பிரதாயம், தனக்கு பெருமாள் உறுத்தி உறுத்தி அதிலே விஸ்வாசத்தை காட்டி கொடுத்து அதில் இருக்கிறதான சந்தேகங்களையெல்லாம் களைஞ்சு மனசார தான் ஏற்றுக்கொண்டுதான சம்பிரதாயமானபடினாலே இந்த பிரபத்தி சம்பிரதாயம், அதுவும் விசேஷமாக இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை முதலிப்பதாக இருக்கக்கூடியதான ஆச்சாரியாளுடைய கிரந்தங்களை சொல்லும்போது, அந்த ஆச்சாரியாள் அதை சாதிச்ச ஆச்சாரியாள் எப்படி விசுவாசத்தோடு அந்த கிரந்தங்களையெல்லாம் சாதிச்சாலோ அதே பூர்ணமான விசுவாசத்தோடையும் அவா எப்படி நெஞ்சார பேசினாளோ அதுபோல நெஞ்சார பேசுவார் சுவாமி. வழுத்தூர் ஆண்டவனுடைய திவ்ய பிரபாவம் அது. இதெல்லாம் அக்காலத்திலே ஆச்சாரியால் அனுபவிச்ச சிஷ்யால் தாங்கள் மாத்திரம் அனுபவிச்சுட்டு போய் இத பின்னால் இத பெரிய ஒரு பிரச்சாரமாயோ இல்ல ஒரு பெரிய ரெக்கார்டாயோ ஏற்படுத்தி வைப்பதற்கு யாருக்கும் அப்பொழுது நோக்கம் இல்லை. அதனால இந்த பேச்செல்லாம் மறைஞ்சு போச்சு. சுவாமியினுடையதான காலக்ஷேபங்கள் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும் போது வால்மீகி பகவானுக்கு நாரத பகவான் சொல்லும் போது முனேபக்ஷா அகம் புத்வா தைரியுஸ்து ஸ்ரூயதாம் நரஹா தைரியுக்த ஸ்ரூயதாம் நரஹா சொல்றேன்பா சொல்றேன்பா. நீ கேட்டேப்பா கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞச்ச கிருதஜ்ஞச்ச சத்யவாக்கியோ திருடவிரதாயின் குணவான் குணவான் வீரியவான் தர்மஜா தர்மஜா கிருதஜா சத்தியங்க கிருதஜா கிருதஜா. அப்பா இப்பேற்பட்ட மகாத்மா உண்டுபா இந்த லோகத்திலே வீரியவான் தர்மஜா கிருதஜா சத்தியவாக்கியோ திருடவிரதா. அப்பா இந்த மாதிரி சத்தியவாக்கியனாவுத்தன் இருக்காரம்ப்பா திருடவிரதனாவுத்தன் இருக்கானப்பா என்று அந்த தர்மஜனாயும் கிருதஜாயினும் சத்தியவாக்கியனாயும் குணவானாயும் வீரியவனாயும் தேவர்களெல்லாம் நெடுங்குமுடியான பிரபாவனாயும் இருக்கானப்பா என் பிரபு இருக்கானப்பான்னு ராமனை நினைச்சு நினைச்சு அப்படியே கண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் குரல் தழுத்தழுத்து போய் பேச முடியாமல் இருந்துப்பா இருப்பா நான் என்னை சுதாரிச்சுக்கிறேன் நீ என்ன கேள்வி கேட்டுட்டப்பா என்னை இப்படி போட்டு பெரிய அழுத்தமான கேள்வினாலே மலைபாரத்தை தூக்கி தலையிலே வச்சா போலே சொல்லிட்டேப்பா இருப்பா வால்மீகி என்று அந்த வால்மீகினிடத்திலே கொஞ்சம் தாமசிக்க சொல்லி தான் தன்னை தான் சுதாரிச்சு கொண்டு எப்படி ராமாயணம் சொல்லி கொடுத்தார்னு பெரியவா சொல்லுவாளோ அது போலையாக்கும் இந்த அனுபவிச்சு சொல்ற சுவானுபவத்தினாலே சொல்லுவது சுவாமி சுவானுபவத்தினாலே கண்கள் கரைந்து போய் சொல்வது. அப்படியாக சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமியினுடைய காலக்ஷேபம் அதுவும் முக்கியமாக காலக்ஷேபங்கள் எல்லாம் பாஷ்யகாருடைய ஆளவந்தார் கிரந்தம் பாஷ்யகார் கிரந்தம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் சம்பூர்த்தியாக காலக்ஷேபம் சொல்வது வழக்கம் அது. இப்பெல்லாம் ரொம்ப சுருக்கமாக கிரந்த சதுக்ஷயமாவது ஆனா போதும் அதிலும் ரகசியத்ரயமாவது ஆனாது போரும் என்று இப்போ காலத்தினுடைய வேகத்திலே ஓடிக்கொண்டு இருக்குச்சே ஏதோ ஓடின போது எப்படியாக்கும் ஓடிக்கொண்டே இருக்குச்சே ஏதாவது பேண்ட் செட்டை சுக்கா ஜோபிலிருந்து ஒரு சாமான் கிழ வந்துருத்துன்னா ஐயோ கிழ வந்துருத்தேன்னு எடுத்து பொறுக்கி போட்டுக்கொண்டு திருப்பியும் ஓடுவது அதுபோல ஏதோ கிடைச்சது கொஞ்சமாவது கிடைச்சதேன்னு சொல்லி காலக்ஷேபத்தில் கொஞ்சம் தலையை காட்டுவது முதல்ல முதலையோ கடைசியிலையோ நடுவிலையோ அதுபோலெல்லாம் அந்த காலத்திலே ரொம்ப கிடையாது. சம்பூர்ணமாக ஆளவந்தாருடைய ஆளவந்தாருடைய 8 கிரந்தங்களும் பாஷ்யகாரருடையதான 9 கிரந்தங்களும் சுவாமி தேசிகனுடையதான அத்தனை கிரந்தங்களும் அப்படித்தான் சிஷியால் காலக்ஷேபம் கேட்பா. அதனால அனவரதம் கேட்பா சலிக்காம கேட்பா அப்படியெல்லாம் ஆச்சாரியால் சிஷியால் இருந்திருக்கா சுவாமி கால. அதுல ரொம்ப பிரதானமாக எல்லாருக்கும் எல்லாரும் வாய்க்காது அதனால தான் 4வது அவசியம் கேட்கணும்னு வச்சா. அதுல 4 கிரந்த சதுஷ்டயத்துல நமக்கு உபதேசம் பண்ணவாள் பெருமாளை போலே நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய இன்னொரு வியக்தி கிடைப்பாளா? அதனால பெருமாள் எத்தனையோ உபதேசம் பண்ணினார் ஹயக்ரீவனா உபதேசம் பண்ணினார் அப்பப்போது எத்தனையோ அவதாரங்களா இருந்து அந்த ஒவ்வொரு அவதாரத்திலும் கேட்டவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார் நரநாராயணா உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால ஹயக்ரீவ ஹம்சியமத்யா நரநாராயணாதி அவதாரங்களிலேயும் கீதாச்சாரியனா வந்து உபதேசம் பண்ணது எல்லாம் சம்பூர்ணமா இருப்பதனாலே பெருமாள் உபதேசிச்சங்க வர்க்கங்களிலே சிரேஷ்டமா இருப்பது கீதையானபடினாலே கீதைக்கு உரை கேட்க வேணும் என்று அது கீதா பாஷ்யத்தை நமக்கு கிரந்த சதுஷ்டயத்திலே வச்சிருக்கா. அதே போலதான் அடுத்தது ரிஷிகள் பேசின பேச்சு என்று பார்த்தா எல்லா ரிஷிகளும் எல்லா தர்ம சாஸ்திரமும் பேசினா அதிலே வேதாந்த சாஸ்திரத்தை மொத்தமும் கடைஞ்சி எடுத்து எடுத்து கொடுத்தா போல இருக்கக்கூடியதான ரிஷிகள் பேச்சில் வேதவியாசருடையதான பேச்சு வசத்தி அதிலேயும் அவர் வேதாந்தத்தை கடைஞ்சி எடுத்து கொடுத்ததான பிரம்மசூத்திரம் வசத்தியானபடினாலே அந்த பிரம்மசூத்திரத்தை வாசிக்கணும் அது உரையோடே வாசிச்சாதான் நன்னா இருக்கும் இல்லைன்னா புரியாது என்பதனாலே அந்த உரைகளிலேயும் பாஷ்யகாரர் உரை ரொம்ப வசத்தி என்பதனாலே அதனாலே கீதையை வாசிக்கணும் பிரம்மசூத்திரத்தை வாசிக்கணும் உரையோடே வாசிக்கணும் அதை நம்ம ஆச்சாரியர் தர்சன ஸ்தாபகரான பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்தியோடே வாசிக்கணும் என்று அதை இது ரெண்டுத்தையும் வச்சா கிரந்த சதுஷ்டயத்தில். அடுத்தது எப்படியா பெருமாள் பேசினது வசத்தி போல ரிஷிகள் பேசினது வசத்தி போல ஆழ்வார்களாக இருந்து பெருமாள் பேச வச்சதுலே ரொம்ப உசத்தி, அது நம்மாழ்வார் ஸ்ரீ சுக்தி, அதிலும் திருவாய்மொழி ரொம்ப உசத்தி, அதை உரையோட கேட்கணும், அதுதான் ரொம்ப விசேஷம். அதனால அது திருவாய்மொழிக்கு உரையான பகவத் விஷயத்தோட அதையும் கிரந்த சதுஷ்டயத்திலே வச்சா ஆழ்வார்களுக்கு அடுத்தது ஆச்சாரியாள் என்று பார்த்தால் அத்தனை ஆச்சாரியர்கள் பேசினதை காட்டிலும் யார் பேச்சு நமக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும், எப்படியாக்கும் ஜுவரம் வந்தவனுக்கு மருந்து தான் ரொம்ப ஹிதமாக இருக்குமோ, அதுபோல சம்சார வியாதியில் இருப்பவர்களுக்கு பிரபத்தி தான் ஹிதமாக இருக்கும் என்று பார்த்தா அந்த பிரபத்தியை சுவாமி ரகசியத்திலே சாரத்திலே முதலிப்பிச்சு கொடுத்தார் போலே, மற்றொரு கிரந்தத்தினாலே அது அபூர்த்தி ஆகாது என்பதனால ரகசியத்ரயசாரந்தான் ஆச்சாரியாளுடைய பேச்சுலே சாரதமமான பேச்சு என்று அதையும் கிரந்த சதுஷ்டயத்திலே சேர்த்தா இப்படி நாலு கிரந்தம் பெருமாள் பேச்சிலே வசந்தது, ரிஷிகள் பேச்சிலே வசந்தது, ஆழ்வார்கள் ஸ்ரீசூக்கியிலே வசந்தது, ஆச்சாரியாளுடைய அருளிச்செயலே வசந்தது என்று ஒவ்வொரு கிரந்தத்தை வச்சு இவ்வளவு தெரிஞ்சுண்டா இதுவே சம்பூர்ண ஞானத்துக்கு வழிவிடும், இதுவே ஹேதுவாக இருக்கும் என்று அது அப்போ இப்போ ஏற்பட்ட ரொம்ப வசத்தியானதாகவே இருக்கிறதான கிரந்தத்திலே ரகசிய திரேசாரத்தை சொல்லும்போது அது சொன்னால் இது சாட்சாத்து பரபிரம்மே இல்லையா, இது ரகசிய பரம்பிரம்மா ரகசிய திரைசாராக்கியம் பரம்பிரம்மாஸ்து மேகிருத்தின் அவிஜானம் விஜானதாம் விஜாதம் அவிஜாஹனதாம் ரகசிய திரேசாராக்கியம் பரம்பிரம்மாஸ்து மேகிருதீங் ரகசியத்ரேசரமான பரபிரம்மம் என் ஹிரதயத்திலே இருக்கணுமாச்சே அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அப்படி ரகசியத்ரேசாரத்தை சாட்சாத்து பரம்பொருளாகவே நினைச்சு அப்படி கொண்டாடுவது, அப்படி போற்றுவது, அதை அப்படி ஆவருத்தி பண்ணி பண்ணி அதையே அதையே சிந்தனம் பண்ணி அதையே பிரவச்சனம் பண்ணி அதையே கூட எழுதி பார்த்து அதையே சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதையே நித்தியம் அனுசந்தானம் பண்ணுவது இப்படி எல்லாம் பெரியவாள் இருந்திருக்கு. அதனால ரகசியத்ரேசாரத்துல ரொம்ப வியாமோகம். அதில் சுவாமி வேதாந்தராமானுஜ சுவாமி வழுத்தூராண்டவன் ஒரு சமயம் அந்த ரகசிய திரைசாரத்தை சாதிச்சுட்டு கொண்டிருக்கும்போது சாதிக்கச்சே சுவானுபவத்தோடே சாதிக்கச்சே அவர் தெய்வாம்சமா இப்போ ஏற்பட்ட ஒரு ஆச்சாரியன் சாதிக்கச்சே அந்த சந்நிதி விசேஷமே ரொம்ப வசத்தி காலக்ஷேபத்துக்கு ரொம்ப பெருமை நம்ம சம்பிரதாயத்தில். இத்தாலே தான் காலம் போகணும், எல்லா ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ஞான சம்பத்து ரொம்ப விசேஷம், அதுதான் ஐஸ்வர்யம். அது எப்படியானது ஐஸ்வர்யமானது என்னவெல்லாம் செஞ்சு கொடுக்கும்னு லோகத்திலே பிரமம் உண்டோ அதெல்லாம் காட்டிலும் க்ஷேமத்தை செய்து கொடுக்கக்கூடியது, வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியது, உபதிரவங்கள் வராமல் சம்ரட்சிக்கக்கூடியது. ஐஸ்வர்யத்தினாலே பிரபுவா இருக்கிறவன் கோட்டை கட்டிக்கொண்டு எத்தனையோ காவலாளிகளை வைத்துக்கொண்டு எப்படியாக்கும் எத்தனையோ வசதிகளெல்லாம் வைத்துக்கொண்டு தன்னை ரட்சிச்சு கொள்வானோ அதை காட்டிலும் காலக்ஷேபமாகிற ஞானமாகிற சம்பத்து இருக்கே அது வினைகளை நெருங்க விடாமல் பண்ணி வைத்து நமக்கு விக்கிரகங்களையும் தீர்த்து வைத்து பகவத் பக்தியையும் வளர்த்து பகவத் பக்தி விரோதியாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் இருந்த இடம் காணாமல் விரட்டி வைத்து எப்படி சூரியன் உதிச்சால் இருட்டு ஓடி போகும் அதுபோலே நம்ம வாழ்க்கையே விளக்காக்கி வைத்திருக்கும் என்பதனால் காலக்ஷேபத்தை ஒரு பெரிய சம்பத்தாக வச்சிருந்தா அந்த காலக்ஷேபத்திலே அன்வயிப்பது என்பதே அதுவே பெரிய சம்பாத்தியமாக நினைச்சுட்டிருந்தா பெரியவாள். அதனால சுவாமியினுடையதான காலக்ஷேபத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா தெய்வாம்சமா இருக்குமாம். கால ரகசிய திரைசார காலக்ஷேபம் ஒரு நாள் சுவாமி ஆரம்பிச்ச போது அந்த சுவாமி ஆரம்பிச்சு காலக்ஷேபம்னு சொன்னா அதுல என்ன பெரிய விசேஷம்னா ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சுவாமி காலக்ஷேபம் சொல்றார், அந்த சுவாமிக்கு சுவாமிக்கு அவரே ஓரளவு ஒரு மத்தியம வயசாக இருக்கார், அவர் ஆசிரியிக்கிற சிஷ்யாள்லாம் அவரை விட சின்னவாளாக இருக்கார், சில சமயம் பெரியவாளாக இருப்பா பெரியவாக பெரியவாளாக கூட இருப்பார். இப்போ அங்கே இருக்கிற அந்த காலக்ஷேபம் சொல்கிற சுவாமியாக இருக்கட்டும் காலக்ஷேபத்தில் அன்வயிக்கிற சுவாமிகளாக இருக்கட்டும் அவளை காட்டிலும் எல்லாவற்றின ஞானத்தினாலும் வயசினாலும் அனுஷ்டானத்தினாலும் இன்னும் கீர்த்தியினாலும் பெரியவாளாக இருந்தாலும் கூட அந்த காலக்ஷேபம் நடக்கிற சமயத்திலே அந்த இடத்துக்கு வர வேண்டியதாவோ வாழை யாரையாவது பார்க்க வேண்டி இருந்ததாவோ இல்லை அந்த சொல்கிற சுவாமியை பார்க்கணும்னு ஏதாவது அபிப்பிராயத்தினாலே வந்திருந்தவாளாக இருந்தாவோ காலக்ஷேபம் நடக்கிற சமயமாக இருந்தால் தன்னை காட்டிலும் எல்லாவற்றினாலும் குறைந்திருக்கிறதான அந்த காலக்ஷேபத்தில் இருக்கிறவர்களை கணிசிக்காமல் காலக்ஷேப கோஷ்டியா செய்து என்று விழுந்து விழுந்து சேவிப்பாள். இது இன்றளவும் மகான்களுடைய அனுஷ்டானத்திலே உண்டு. அப்படியாக்கும் காலக்ஷேபத்தை அது சாட்சாத்து பெருமாளை சேவிச்சா போல இல்லையா, அது பெருமாளை சேவிக்கிறா போலே நினைச்சுண்டு செய்வா, ஆச்சாரியால சேவிக்கிறா போலே நினைச்சுண்டு ரொம்ப விசுவாசமாக சேவிப்பா பெரியவாள். நான் சொல்லும் விஷயம் மனசுல பட்டுதா, பெரியவாள் காலக்ஷேமம் சாதிச்சுட்டு இருக்கிறவாளை விட பெரியவாள் காலக்ஷேப கோஷ்டியில இருக்கிறவ அத்தனை பேரோடையும் இப்ப இவாள் தியானத்தினாலேயும் அனுஷ்டானத்தினாலேயும் கூட கீர்த்தி மூர்த்தி அப்பேற்பட்ட கீர்த்தியோட அப்பேற்பட்ட மகான்களவா இருந்தாலும் கூட அந்த காலக்ஷேப கோஷ்டிய பாத்திர மாத்திரத்தினாலே அப்படியே விழுந்து விழுந்து சேவிச்சு ரொம்ப விசுவாசமா கைகூப்புவா பார்த்துருப்போம். அந்த மாதிரி அனுஷ்டானம் உண்டு, அப்படியா காலக்ஷேப கோஷ்டிக்கு பெருமை உண்டு. அது ரொம்ப மகத்தான தெய்வ சம்பத்தோடு இருக்கக்கூடியது. சுவாமியினுடையதான காலக்ஷேபம் ஒரு சமயம் ரகசிய திரைசார காலக்ஷேபம் ஆரம்பிச்சுதான் வழுத்தூர் ஆண்டவருடைய காலக்ஷேபம். சிஷ்யெல்லாம் ரொம்ப உற்சாகமாக விசுவாசமாக தனியனை சேவிச்சுட்டு ஆரம்பிக்கிறா. தனியன் ஆச்சாரியாருடைய காலக்ஷேபங்களில் இதை காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கச்சே ஒரு வழி உண்டு. அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கச்சே தனியனை சொல்லி சேவிக்கிறது. அதை தனியனை சொல்லி சேவிக்கச்சே ஆச்சாரியன் கிரகஸ்த ஆச்சாரியராகவும் இருக்கலாம், சன்னியாசி ஆச்சாரியராகவும் இருப்பார். சன்னியாசி ஆச்சாரியராக இருக்கச்சே சேவிப்போம், தனியனை சொல்லுவோம், மேலும் சேவிப்போம், இனியும் சேவிப்போம், தனியனை சொல்லிண்டே சேவிச்சு பெருமாள் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலக்ஷேபத்துக்கு உட்காருவது. ஆனால் அதே உப சந்நியாசத்து ஆச்சாரியர் இல்லை, அவர் கிரகஸ்த ஆச்சாரியராக சொல்கிறவராக இருந்தால் அந்த கிரகஸ்த ஆச்சாரியருடைய தனியனை சொல்லி சேவிச்சுட்டு அவருக்கு அபிவாதனம் பண்ணிவிட்டு தனியாக ஒரு அபிவாதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பூர்வாச்சாரியாளை நினைச்சுட்டு சேவிக்கிற வழக்கம். இது காலக்ஷேபத்தில் இங்கே சுவாமி வழுத்தூர் ஆண்டவனுடைய காலக்ஷேபம், சுவாமி சன்னியாசி எல்லாரும் சேவிச்சா உட்காந்தா உட்காந்தா ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய சர்ப்பம் வந்துடுச்சு, படம் எடுத்துன்னு வந்துடுச்சு சர்ப்பம், பயந்து போயிட்டாலும். சுவாமி சொன்னார், ஒன்றும் பண்ணாதுங்கோ பாவம், நல்லதுன்னா இன்றைக்கி நல்லது தான் அது, அந்த ஜீவன் நல்ல ஜீவன், அதுதான் பொதுவான வார்த்தை. அது ஏதோ நல்லதுன்னா கடிச்சா விஷம், அதெல்லாம் ரொம்ப பயம்தான், பாம்புன்னா படையும் நடுங்கும்னு சொல்லுவா, பயம்தான். ஆனால் அது சுவாவமாக நல்ல வஸ்து, அது யாரையும் தான் கடிக்கணும்னு நினைக்காது, அதுவும் புண்ணியாத்மாக்களாக இருந்தால் கடிக்கணும்னு நினைக்காது. அதனால தான் பெரியவாள் இத்தனை பேர் காட்டில் எப்படி சஞ்சரிச்சிருக்கா, எத்தனை ராத்திரிகள்லேயே படுத்துட்டுருக்கா, எத்தனை குப்பை சத்தமேலே நடந்து போயிருக்கா, யாருக்காவது சர்ப்பம் தீட்டித்துன்னு ஒரு பெரியவாளிடத்திலே ஒரு வார்த்தை உண்டா? இருக்கு, இல்லாமல் இல்லை, அது பெரியாண்டவனுடைய சரித்திரத்தில் வரைச்சே சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் அதனாலே ஒரு பெரிய ஆபத்து மகான்களுக்கு இருந்தது என்று ஒரு வார்த்தை கிடையாது பாருங்கோ. ஏன்னா பொதுவாகவே ஒரு சாத்விக சுவாவத்துக்கு பலம் அதிகம், சாத்விக சுவாவத்துக்கு ரொம்ப பலம் அதிகம். ஹிரண்யன் பலசாலியா, ராவணன் பலசாலியா, கும்பகர்ணன் கம்சன் பலசாலியா, சுவாமி தேசிகன் பலசாலியான்னா தேசிகன் தான் பலசாலி. ஏன்னா சாத்விக சுவாவம் அது, சத்துவத்துக்கு இருக்கிறதான பலம் அது அந்த ரஜஸுக்கும் தமசுக்கும் கிடையாது. அது தர்மத்துக்கு இருக்கிற பலம் அதர்மத்துக்கு கிடையாதோ இல்லையோ. அவள்லாம் ஆக்ரோஷமாக இருப்பா, இவள்லாம் அமைதியாக இருப்பா. இந்த சாந்தியான சாந்தி ரசமே மற்ற எல்லா ரசத்தையும் ஜெயிச்சிடும் அது. ஆனால் அது அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும், அதுக்கு உண்டானதான அபியாசம் வேணும், பூர்வாச்சாரியாளுடைய அனுகிரகம் வேணும். சாத்விகமான பதார்த்தங்களை சாப்பிட்டு சாத்விகமான எண்ணத்தை வளர்த்து கொண்டா சத்துவத்துக்கு பலம் ரொம்ப அதிகம் அது. அதனால தான் நல்லவாளுக்கு பலம் அதிகம், கெட்டவாளுக்கு பலம் குறைவு தான். அதனால் அதே மாதிரி தான் நல்லவாளுக்கு ஆச்சரியமான தெய்வ சக்தி அதிகம். சுவாமி அந்த பாம்பு வந்திருக்கேன்னு அவர் ஒன்றும் பயப்படலை, பயப்படாதீங்கோ ஒன்றும் பண்ணாதீங்கோ நல்லது அது, அதை ஒன்றும் பண்ணாதீங்கோன்னார். அது பார்த்தா போகவே இல்லை காலக்ஷேபத்தை விட்டு, அதுவும் படம் எடுத்துன்னு காலக்ஷேமம் உட்கார்ந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசமாக இருக்கும் இல்லையா. காலக்ஷேபத்திலே பக்கத்திலே பாம்பு வந்து உட்காந்துக்கிறதுன்னா யாருக்கு காலக்ஷேபம் ஓடும் சொல்லுங்க? சொல்கிற வேலைக்கே காலக்ஷேபம் ஓடாது. பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் ஆழ்வாரே சொன்னார். ஐயோ பாம்போட யார் கூட உட்காந்துட்டு கொடுத்தனம் பண்ணுறதுன்னு. அது மாதிரி பாம்போட கொடுத்தனம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்க பாம்போட பாம்புக்கும் காலக்ஷேபம் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்தது சரி, இன்றைக்கி ஏதோ வந்து கொடுத்து போகலை போல இருக்குன்னு நினச்சா ரெண்டாம் நாள் வந்தது, மூணாம் நாள் வந்தது, இதே பொழுதன்னைக்கும் இதே மாதிரி தினமும் வந்து காலக்ஷேபத்தில் அன்வயிச்சு தான். முதல்ல எல்லாரும் பயந்தா சரி, அப்புறம் அதுவும் பாவம் பசு கண்ணுக்குட்டி மாதிரி சாதுவா தன் சுவாவத்தோடு வந்து போகிறதுன்னு எல்லாரும் கொஞ்சம் அது ரொம்ப வித்தியாசமாக நினைக்கல. காலக்ஷேபம் நடந்துன்னு இருக்குச்சே, ஆனால் பிரபத்தி ஆச்சே இல்லையா. காலக்ஷேபத்திலே பிரபத்தியை தானே, ரகசிய திரைசாரம் பூராவும் பிரபத்தியை தானே சுவாமி உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசத்தை அதுவும் கேட்டுருந்தது. பிரபத்தியிலே மகாவிஸ்வாசம் வந்துடுச்சு அந்த பாம்புக்கு. சுவாமி முதல் நாள் சொல்லும்போது சரி அதை ஒன்றும் பண்ணாதுங்கன்னு சொன்னார். அது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வரவே சுவாமி சொன்னார், இது ஏதோ மகானுபாவன் போல இருக்கு, ஜன்மாந்திர சுகிருதத்திலானே அந்த ஞாபகம் வந்து கேட்கறது, அது கேட்டா கேட்டுன்னு போறது, இருக்கட்டும் ஒன்றும் பண்ணாதீங்கோ அப்படின்னு அந்த விஷயத்திலே ரொம்ப அதிக கிருப்பையோடு இருந்தார். ஒரு நாள் காலக்ஷேபம் பண்ணிட்டு முடிக்கிற சமயத்தில் இந்த பாம்பு அந்த சுவாமி அனுஷ்டானம் பண்ணிட்டு காவேரி கரையில் அந்த நடந்து வந்துட்டு இருக்குச்சே, இந்த பாம்பு குறுக்க வந்து படுத்துன்னு கொடுத்து, இது இது ஏன் குறுக்க வந்து படுத்துன்னு கொடுத்துன்னு சொல்லிட்டு சுவாமி விலகி போய் போ போ அப்படின்னு சொல்லிட்டு விலகி போய் திருப்பியும் அந்தண்ட பக்கமாக வந்தார். அது பார்த்தா திருப்பியும் இன்னொரு பக்கமாக திருப்பியும் சுவாமியை குறுக்க வந்து படுத்துன்றது, இதே மாதிரி குறுக்க குறுக்க வந்து படுத்துன்றது. சாதாரணமாக நல்ல சர்ப்பமாக இருந்தால் அந்த சர்ப்பத்துக்கு ஒரு வார்த்தை சொல்வது உண்டு, அது மகாபாரதத்தில் இந்த வார்த்தை சொல்லியிருக்கு, அபசர்ப சர்ப்ப பத்ரந்தே தூரங்கச்ச மகாயசா ஜனமேஜயசே யஜ்ஞாந்தே அதிகபஜனம் ஸ்மரா என்று இந்த வார்த்தை சொல்கிறது உண்டு. இந்த வார்த்தை சொன்னால் கட்டாயம் பாம்பு நம்ம ஒன்றும் பண்ணாது, அப்படி இப்படி நகர்ந்து போய் எங்கேயாவது போயிடும். இது பெரியவாளுடைய அனுபவத்திலே சொல்கிற மந்திரம் இது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த மந்திரம் ஞாபகம் வரணும், பாம்பை பார்த்து பயந்து போனேன் அப்புறம் மறண்டு போனால் ஞாபகம் வருமோ வராதோ. இந்த மந்திரத்தை கேட்டு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அபசர்ப சர்ப பத்ரந்தே தூரங்கச்ச மகாயஷா ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாந்தே அசீகபச்சனம் ஸ்மரா என்று ஜனமேஜயனுடைய ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்ணபோது எல்லா சர்ப்பங்களையும் மந்திரத்தினாலே இழுத்து அது போடும்படியா பிரமாதமாக சர்ப்பங்கள்லாம் புத்து புத்துன்னு அக்னியில் வந்து விழைச்சே அஸ்திகர்னு ஒரு மகரிஷி வந்தார். அவர் வந்து அவர் தான், ஏனப்பா இப்படி சர்ப்பங்களெல்லாம் அழிக்கிற வேண்டாம்ப்பா, என் வார்த்தையை கேளுப்பா, பெரியவன் சொல்கிறேன் என் வார்த்தையை கேளுப்பா என்று அவர் சர்ப்பங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி அந்த யாகத்தை நிறுத்தினதுனால அப்போ இதுபோல் இந்த மாதிரியான அஸ்திகர் சர்ப்ப ஜாதிக்கே அன்னைக்கு தான் அவர் தான் அவர் உயிர் கொடுத்ததுனால தான் இது சர்ப்பமே இருக்குது. அதனாலே சர்ப்பம்னா இந்த அஸ்திகருடையதான இந்த வார்த்தை இருக்கே, இந்த ஜனமேஜயசினுடைய ஜனமேஜியருடைய யஜ்ஞத்தினுடைய முடிவில் இந்த அஸ்திகர் வந்து பண்ணி வைத்த உபகாரத்தை நினச்ச அஸ்திகரை நினச்சுண்டா அந்த பாம்பு ஒன்றும் பண்ணாமல் தூர போயிடும் அப்படின்னு சொல்கிறா. அதனாலே அது மாதிரியான மந்திர அது மாதிரி நிறைய மந்திரங்கள் சொல்லுவா, அதில் இது ரொம்ப சுலபமான மந்திரம். ஆனால் சுவாமி இதெல்லாம் சொல்லலை, பொதுவாக பாம்புன்னா போப்போன்னு சொல்கிற வழக்கம், பார்த்தா அது போகலை. ஏன் இப்படி குறுக்க குறுக்க விழுந்து பார்க்கறதுன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தார். சரி, ரகசிய திரிசாரத்தினுடைய அந்த பிரபத்தி சாஸ்திரம் இதுக்கு பட்டிருக்கு, மனசில் பட்டிருக்கு. சுவாமி பிரபத்தின்னா நிச்சயமாக பெருமாளுடைய ஸ்வபாவம் பிரபன்னனை ரட்சிக்கிறதுன்னு, அக்னிக்கு உஷ்ணம் எப்படி சுவாவமோ, ஜலத்துக்கு சைத்தியம் எப்படி சுவாவமோ, ஆதித்யனுக்கு பிரகாசம் எப்படி சுவாவமோ, அதுபோல பெருமாளுடைய ஸ்வபாவம் பிரபன்னனை ரட்சிக்கிறதுன்னு அது அதுக்கு மனசில் பட்டிருக்கு. அதனால தான் பிரபத்தியை பிரார்த்திக்கிறது போல என்று திருவுள்ளத்தில் கிரகிச்சுண்டு அதுக்கு அந்த இடத்துலையே தர்ஷணத்திலேயே பிரபத்தியை பண்ணி வச்சாராம். என்ன சுவாமி பிரபத்தி பண்ணுறதுக்கு பெருமாள் வேண்டாமா இல்லை ஒரு கோவில் வேண்டாமா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பகவான் எங்கேயும் இருக்கார், சர்வாந்தரியாமி ஆன அப்படின்னாலே பகவானை ஸ்மரிச்சுண்டு எந்த இடத்திலும் பிரபத்தி செய்யலாம். அந்த க்ஷணத்திலே பிரபத்தி பண்ணால் சரி, இந்த ஜென்மா பாம்பு ஜென்மாவாக இருக்குது, இது பிரபத்தி பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் சஞ்சரித்து லோகத்திலே யாருக்கு என்ன, அதனால அது அதுவோ ஆர்த்தியினுடைய மிகுதியாக இருக்குது. மனுஷியாளுக்கு தான் பிரபத்தி பண்ணினா குடும்பம் சொத்து ஐஸ்வர்யம் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு வக்கீல் இதெல்லாம் நிறைய வாழ்க்கெல்லாம் பந்தம் இருக்குது. பாம்புக்கு என்ன இருக்க போகிறது என்பதனால அந்த சுவாமி பாம்புக்கு ஆர்த்த பிரபத்தியாக பண்ணி வச்சார். ஆர்த்த பிரபத்தின்னா அது கேட்ட மாத்திரத்திலே மோட்சம் என்று அப்படி சங்கல்பிச்சுட்டு பண்ணுறது. அந்த பாம்புக்கு ஆர்த்த பிரபத்தியாக பண்ணி வச்சாராம். பண்ணி வச்ச அந்த க்ஷணத்திலேயே அந்த பாம்புக்கு ஜீவாத்மாவானது, அது பிரிஞ்சு வைகுண்டத்தை அடைஞ்சது என்பதனால அந்த க்ஷணத்திலேயே அந்த பாம்பு போயிடுத்து. உடனே அதுக்கப்புறம் சிஷ்யாள இடத்துல போய் சொன்னாராம், வந்து சிஷ்யாலயத்தில் ஒரு இடத்துல இந்த பாம்பு ஒன்று அது ஆர்த்த பிரபத்தி பண்ணி வச்சேன் போயிடுத்து, அதுக்கு சம்ஸ்காரம் யாராவது பண்ணுங்கன்னு ஒருத்தரை பார்த்து சொன்னாராம், உனக்கு தான் குழந்தை இல்லைடா நீ பண்ணு சம்ஸ்காரம் பண்ணியானா வம்ச அபிவிருத்தி ஆகும் என்று சொன்னாராம். அதனாலே அந்த சிஷ்யர் வம்ச அபிவிருத்தி பண்ணி அதனாலே அந்த வம்சத்திலே பிறந்தவாளுக்கு சேஷாத்ரி சேகநாதன் என்றெல்லாம் பேர் வச்சுக்கிற வழக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த வம்சத்தை சேர்ந்தவா இப்பவும் இருக்கான்னு சொல்றா, எனக்கு குறிப்பா யாருன்னு கண்டுபிடிக்க தெரியல, ஆனா இருப்பதாக கேள்விதான். அந்த ரகசிய திரைசாரத்தினுடைய ஒரு அந்த பெருமை, அது கேட்கிறவா யாருக்கும் பிரபத்தி சாஸ்திரத்தினுடைய அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சத்தியத்தையும் நிலைநாட்டும். ஒரு பாம்புக்கு கூட அது மனசில் பட்டது, ஆனால் இருந்தாலும் ஏனோ தெரியல தென்னாச்சாரியாளுக்கு படமாட்டேன்றது. அது அப்படி அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். சுவாமியினுடைய காலக்ஷேப விசேஷத்தினுடைய பெருமையை சொன்னேன். எதுக்காக வழுத்தூராண்டவன் அவர் நெஞ்சார சொல்லும் வார்த்தை என்றால், இப்போ இந்த மாதிரியாக துஷ்ட ஜந்துக்களாக இருந்தாலும் கூட சிரவணம் பண்ணும்படியாக இருக்கும், அப்படியாக்கும் சுவாமியினுடைய காலக்ஷேப ரீதி இருந்தது என்று. சுவாமியிடத்துலேயே நிறைய பேர் வந்து ஆசிரயிச்சா, அதில் ஆசிரயிச்ச மகான்களில் மூணு பேரை முக்கியமாக சொல்லுவா. அதில் ஒருத்தர் நம்முடைய திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் என்று சொல்லும்படியாகவும், விளக்குடி ஆண்டவன் சொல்லுவா, திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சொல்லுவா. இப்பெல்லாம் ஒரே ரீதியாக திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் தான் இப்போ விவகாரம் பண்ணுறோம். அவருக்கு அந்த காலத்தில் விளக்குடி ஆண்டவன் என்றும் பேர் இருந்தது. அவர் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் என்று சொல்லும்படியான சுவாமி. அதே போல ஆண்டிக்காட்டு சுவாமின்னு ஒருத்தர், அவருக்கும் வங்கீபுரம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிக சுவாமின்னு தான் திருநாமம், சின்ன வேதாந்த ராமானுஜ சுவாமின்னு பேர் அவருக்கு. ஏன்னா இவருக்கு பெரிய வேதா இவர் வேதாந்த ராமானுஜ சுவாமி ஸ்ரீரங்கம் சுவாமி ஒழுத்தூர் ஆண்டவன் இல்லையா, அவரிடையில ஆசிரியர் அவருக்கும் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனே திருநாமம் சாத்தினார். ஆனால் அவருக்கு சின்ன வேதாந்த ராமானுஜ சுவாமின்னு திருநாமம். இன்னொருத்தர் அன்னையாரி மகாதேசிகன் என்றுதான் திருநாமம். இவா மூன்று பேர், இவா மூன்று பேராலே தான் இன்னைக்கு இருக்கிற முனித்திரை சம்பிரதாயத்தினுடைய எல்லா கிளைகளும் இதுக்குள்ளே அடக்கம். இன்னைக்கு முனித்திரை சம்பிரதாயத்தில் ஆண்டவன் சம்பிரதாயம் இருக்கு, இன்னும் மற்ற சுயமாச்சாரிய சம்பிரதாயங்களும் அதே போல சன்னியாசி சம்பிரதாயங்களும் உண்டு. சன்னியாசி சம்பிரதாயங்கள் இப்போ எல்லாம் அநேகமாக நலிஞ்சு போயிடுத்து. அவள் சிஷ்யால் இன்னும் கிரகத்தாலாம் இருந்துட்டுருக்கா. இதோ சமீபத்திலே நமக்கு இன்னொரு தேசிகன் என்றே சொல்லும்படியாக எழுந்துள்ளிருந்த உத்தமூர் சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அவரை அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்தியை வீரராகவும் என்று இன்னொரு ஆச்சாரியனாக இன்னொரு தேசிகனாகவே சொல்வது. அது மாதிரி அபரமகாதேசிகன் என்று சொல்லும்படியாக இன்னொரு தேசிகன், அப்பேற்பட்ட மகான்கள்லாம் எல்லாரும் முனித்திய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா தான். ஆனால் இருந்தாலும் அந்த சுவாமி ஆண்டவன் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி பிரபலமாக ஆச்சாரியால் நிறைய பேர் எழுந்தருள் இருந்திருக்கா. அதில் நம்முடைய திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுடைய வைபவத்தை இந்த மூணு பேருக்கு கடைசியில் சொல்கிறேன். இல்லை ஆண்டிக்காட்டு சுவாமின்னு சொல்ல முடியாது வேதாந்த ராமானுஜ மகாஜ சுவாமி என்று. இந்த சுவாமி அவர் சின்ன வேதாந்த ராமானுஜ மகாதேசன் திருநாமத்தோட அவர் பெரும்பாலும் அவர் திருவஹீந்திரபுர க்ஷேத்திரத்தில் தான் எழுந்தருள் இருந்தார். சுவாமியிடத்திலே வந்து அன்வயிச்சார். அவருக்கு பெரிய பெருமை என்னென்னா ரொம்ப சித்தர் அவர். அவருடைய பிருந்தாவனம் இருக்குது, திருவஹீந்திரபுரத்தில் இருக்குது, ஒரு கழனியிலே இருக்குது. சில வருஷங்கள் முன்னாடி போய் சேவிச்சுட்டு வந்தேன், அது ஒரு கழனியிலே இருக்குது. அப்போல்லாம் அவள்லாம் தங்களை எந்த விதத்தினாலும் தனிப்படுத்தி காட்டிக்கொள்ளாமல் இந்த பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு மூலையிலே இந்த ஆத்மாவுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சி பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சி வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஏணி கிடைச்சதே என்று அந்த சந்தோஷத்தை நினைச்சுண்டு தன்னை எந்த விதத்தினாலும் வெளியிலே எல்லாரும் சிறப்பு ஊட்ட வேண்டாம் என்ற நினைப்பிலே எங்கேயோ ஒரு இடத்துல பிருந்தாவனத்திலே எழுதிடுவா. அப்படித்தான் பெரிய மகான்கள் இருந்தா. இந்த சுவாமி ஆண்டிக்காட்டு சுவாமின்னு சொல்வது ரொம்ப சித்தர், நிறைய மந்திரங்கள்லாம் கைவரப்பட்டவர் இந்த சுவாமி. அதனாலே மகாபுருஷராக எழுதியிருந்தார். ஆச்சாரியாளுடைய பெருமை என்னன்னா சிஷ்யாளும் அதே போல ஆச்சாரியாள் போலே சிஷ்யாள் கொண்டாடும்படியாக முன்னே பார்த்தோம். திருக்குழந்த தேசிகன் கொண்டாடும்படியாக இருந்தார் வழுத்தூர் வேதாந்த ராமானுஜ சுவாமின்னு. அவர் அவரை பார்த்து திருக்குழந்தை ஆண்டாய் திருக்குழந்தையூரா, ஆண்டாய் திருக்குழந்தையூரா, உனக்கு ஆட்பட்டு மணியே நின்று உழல் வேணும், வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குழந்தையூரா என்று இவர் வெளுத்தூர் ஆண்டவன் அவரை பார்த்து விஞ்ஞாபிக்க, அவரோ நான் இல்லை ஆண்டவன், நீரே ஆண்டவன், நீரே ஆண்டவன் என்று இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுலே உண்மை போலே இத்தனையான ஒரு பெருமையோடு எழுந்தருள் இருந்த ஒரு சிஷ்யர் எனக்கு இன்னொருத்தர் இல்லை. இந்த சம்பிரதாயம் உம்மாலே ரட்சிக்கப்பட்டது என்பதனாலே நீரே ஆண்டவன், நீரே ஆண்டவன் அவரை சொல்ல, இந்த ஆண்டவன்றதான திருநாமத்தை பின்னால் பெருமாளே, பெரிய பெருமாளே, வழுத்தூர் ஆண்டவனை சொல்லி ஆண்டவனே வாரும் என்று சொல்லும்படி, அப்படி அதனாலே ஆண்டவன் என்றதான திருநாமம் மெல்ல வர ஆரம்பித்தது. இது போன வாரமே சொன்னேன், மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வரைச்சே சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆண்டவன் என்ற திருநாமம் ரொம்ப அசாதாரணமானது. யாரையாவது ஆண்டவன் சொல்ல முடியுமா? சர்வேஸ்வரன் இல்லையா ஆண்டவன்? அப்படி இருக்க எப்படியாக்கும் பெருமாளை காட்டிலும் வசந்தவர் என்றதுனால எம்பெருமானார்னு ஒரு திருநாமம் ஏற்பட்டதே பாஷ்யக்காரருக்கு இல்லையா? அதுபோல ரொம்ப ஒசத்தியான திருநாமம் ஆச்சு ஆண்டவன்றது. வேதாந்தாச்சாரியர்னது பெருமாளுக்கே உள்ளதான திருநாமம். அதை என்ன அவர் தேசிகனுக்கு சமர்ப்பிச்சார், அனுகிரகிச்சார். அதே போல உடையவர்னா உபய விபூதியும் உடையவர்னா பெருமாள் தானே உடையவர். அந்த திருநாமத்தை அல்லவா பாஷ்யக்காரருக்கு கொடுத்தார். அதுபோல ஆண்டவன் என்று யாரை சொல்லுவது? சர்வேஸ்வரனை தவிர ஆண்டவன் உண்டோ? இதைத்தான் யாராவது ஜனங்கள் வாய்விட்டு சொல்லுவாளோ, கூச மாட்டாளோ ஒருத்தரை பார்த்து நீர்தான் ஆண்டவன் சொல்றதுக்கு? அப்படி இருக்க கூச்சமே இல்லாமல் இந்த ஆண்டவன் ஆண்டவன் என்று சொல்லும்படியாக அத்தனை பிரபாவம் பின்னால் வந்தது. ஆனால் சுவாமியினுடைய வழுத்தூர் ஆண்டவன் காலத்திலே அவர் ஆண்டவன் ஆண்டவன் சொல்லுவதற்கு ரொம்ப பேர் தயங்கினான். ரங்கநாதன் இப்படி விவகரிச்சார் என்று கேள்விப்படுவது கூட வாழ்க்கெல்லாம் அது ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அப்படி கூட இருக்குமோ என்றெல்லாம் கூட இருந்தது. அதனால ரொம்ப பேர் அவர் ஆண்டவன் விவகரிக்கலை. திருத்துறப்பூண்டி ஆண்டவன் தான் இந்த சன்னிவேசத்தில் இருந்து அதை கேட்டு அந்த பிரபாவத்தை மெய்சிலிர்த்து போய் ஆண்டவனாச்சே ஆண்டவனாச்சே என்று ஆண்டவன் ஆண்டவன் தம்முடைய ஆச்சாரியனை விவகரித்து அதற்கு பிறகு அந்த சுவாமியினுடைய சிஷ்யால் திருத்துறப்பூண்டி ஆண்டவனை விவகரிக்க ஆரம்பிச்சா ஆண்டவன் அந்த ஸ்தானத்திலே ஆச்சாரிய ஸ்தானத்திலே ஆண்டவன் ஸ்தானத்திலே இவர் தான் இப்போ நமக்கு ஆச்சாரியன் ஆனபடினாலே இவர் தான் ஆண்டவன் ஆண்டவன் சொல்லி அப்பவும் அது பிரசித்தி அடையல. அதுதான் ரொம்ப திருத்துறப்பூண்டி ஆண்டவன் காலத்திலும் அவரை திருத்துறப்பூண்டி ஆண்டவன் என்று ஜகத்துல எல்லாரும் சொல்லலை, சிஷ்யாள் மாத்திரம் சொல்லுவா. அப்படி இருக்க பின்னால் ஆண்டவன்றது ஜகத்தெல்லாம் ஆண்டவன் சொல்ல வச்சவர் பெரியாண்டவன் தான். அது அவருடைய வைபவம் வரைச்சே சொல்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவன் சம்பிரதாயம்னு வேற வார்த்தை சொல்லாமல் ஆண்டவன் தான் என்று சொல்லும் முடியாக ஆக்கி வச்ச பெருமை பெரியாண்டவனுக்கு. அந்த மாதிரியான வைபவம் அவருக்கு, அவருடைய வைபவம் வரைச்சே சொல்லலாம். இப்பொழுது நாம் ஆண்டிக்காட்டு சுவாமியினுடைய பெருமையை பார்த்தோம். அடுத்தது ஆண்டிக்காட்டு சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனை போலேயே கிரகஸ்தராக இருந்து ரொம்ப பிரபாவத்தோடே சுவாமியினிடத்திலே அன்வயித்தவர் அன்னையாரிய மகாதேசிகன். நாவல் பாக்கம் மகராஜத்தை சேர்ந்தவர் அன்னையாரிய மகாதேசிகன்னு சொல்வது. இந்த சுவாமி ரொம்ப ஜாதாவாக இருந்தார், ரொம்ப மகாபண்டிதராயும் மகாஜாதாயும். விசேஷமாக நம் சம்பிரதாயத்திலே எல்லாருக்கும் ஹயக்ரீவ அனுகிரகம் இருந்தால் தான் தேசிகன் சம்பிரதாயத்திலே ஒரு பெரிய பெருமை. தேசிகனே ஹயக்ரீவனை அவர் ஜபிச்சு அவரை சாட்சா்காரம் பண்ணி ஹயக்ரீவ அனுகிரகத்தினால தான் எல்லாமே பேசினார். அதனால வெள்ளை பரிமுகராய் விறகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் என்று ஹயக்ரீவனே தான் ஆச்சாரிய ரூபனாக வந்து எனக்கு உபதேசம் பண்ணுறார், எழுத வைக்கிறார், பேச வைக்கிறார் என்றெல்லாம் சுவாமியே சாதிச்சிருக்கார் இல்லையா. அதனால ஹயக்ரீவ சாட்சா்காரம் அடைவது என்பது ரொம்ப ஒரு விசேஷமான பெருமை. அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், தேசிக சம்பிரதாயத்தில் அதே மாதிரி தான் திருக்குணம் தேசிகனும் ஹயக்ரீவ சாட்சா்காரம் பெற்றுண்டார். அவரை போலே இந்த அன்னையாரி மகாதேசிகனும் ஹயக்ரீவ சாட்சா்காரம் பெற்றவர். அந்த ஹயக்ரீவ கல்போக்த பிரகாரம் 45 நாள் திருக்கடன்மலை க்ஷேத்திரம் மகாபலிபுரம் அந்த க்ஷேத்திரத்தில் இருந்து ஹயக்ரீவ கல்பம், ஹயக்ரீவ கல்பம்னு இந்த ஹயக்ரீவனை பற்றி விசேஷங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதில் எப்படி ஹயக்ரீவனை சாட்சாத்காரிப்பது என்றதான வழியை சொல்லியிருக்கு. ஆக புரஸ்வரியை பண்ணுவது என்பது மந்திரத்தை முதல்ல நல்ல ஆச்சாரியாளத்தில் கேட்டுக்கணும். அப்புறம் புரஸ்வரியை பண்ணுறது எப்படின்னு உபதேசம் பெற்றுக்கணும். புரஸ்வரியன்றதுன்னா ஒரு மந்திரம் சித்திக்கிறதுக்கு 4 முக்கியம். என்னென்னா முக்கியமாக ஆச்சாரிய உபதேசம், அதை தவிர அந்த மந்திரத்தை அதுக்கு அங்கநியாச கரநியாசங்களோட அது ஆவருத்தி பண்ணுவது. இத்தனை ஆவருத்தி பண்ணணும் என்று சொல்லியிருக்கு. ஒரு மந்திரத்துக்கு இத்தனை ஆவருத்தி பண்ணணும். அது இத்தனை ஆவருத்தின்னா 100, 1000 எல்லாம் இல்லை, அது 100,000 இருக்குது. இப்போது 100,000 ஆவருத்தி பண்ணணும் என்று 100,000 ஆவருத்தி பண்ணுவது. அது மாத்திரம் இல்லை, அதே ஹோமம் பண்ணணும். அதே மந்திரத்தினாலே ஹோமம் பண்ணுவது, அதே மந்திரத்தினாலே தர்ப்பணம் பண்ணுவது, அக்னின அக்னி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுவது, அதே அப்புறம் அந்த மஞ்சார மந்திரத்தை உச்சரித்து கொண்டு ஹோமம் பண்ணுவது, அதே மந்திரத்தை தர்ப்பணம் பண்ணுவது, அதே மாதிரியாகவும் பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும். அது அதுவும் ரொம்ப முக்கியம் அது. அதே மாதிரி அந்த மந்திரத்தை தீர்த்தத்திலே ஆவாகனம் பண்ணி வச்சு, அந்த தீர்த்தத்திலே ஜபிச்சு, அந்த தீர்த்தத்தினாலே அபிஷேகம் பண்ணிப்பது, இது இதெல்லாம் பண்ணினா தான் புரோச்சரியைன்னு பேர். முக்கியமாக பிராமண போஜனம் நன்னா பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தான் சேர்ந்து பண்ணுறா. இப்போ சுதர்சன ஹோமம்னு பண்ணச்சே இதெல்லாம் தானே பண்ணுறா. கொஞ்ச நாள் ஜபிக்கிறா, கொஞ்ச நாள் ஹோமம் பண்ணுறா, அப்புறம் கொஞ்ச நாள் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறா, அப்புறம் அதே குடத்தில் ஆவாகனம் பண்ணி வச்சு அந்த ஜபிச்ச மந்திரத்தினாலே அந்த தீர்த்தத்தினாலே அபிஷேகம் பண்ணி வைக்கிறா, அப்புறம் பிராமண போஜனம் பிராமண தட்சிணை இதெல்லாம் பண்ணுறா. இதெல்லாம் தான் மந்திர சித்திக்காக ஏற்பட்ட வழி இது. இந்த புரஸ்வரியைன்னு பொதுவான வார்த்தை, இந்த புரஸ்வரியை இந்த சுவாமி அணையாரி மகாதேசிகன் புரஸ்வரியோட ஹயக்ரீவ கல்பத்திலே சொன்ன பிரகாரம் 45 நாள் ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபிச்சு அதனாலே ஹயக்ரீவனை சாட்சாத்கரிச்சார் சுவாமி. அதனாலே ரொம்ப அபாரமான மேதாவியாக இருந்தார். அண்ணையாரிய மகாதேசிகனுடைய சிஷ்யர் தான் சதுஷாஸ்திர பண்டிதர் மகாமகிமோபாத்யாயர் நடுநாட்டு நாராயணாச்சாரியர் என்பது அந்த சுவாமியினுடைய கொள்ளு பேரன்தான் இப்போ எழுதியிருக்கிற ஸ்ரீமத் பிரகிருதம் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த நடுநாட்டு நாராயணாச்சாரியரும் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுதியிருந்தார். ஸ்ரீமுஷ்ணன் அவரிடத்துல ஆசிரியச்சவா பெரிய மகான்கள் உண்டு. அதில் ஸ்வர்ணம் கிருஷ்ணமாச்சார்னு ஒரு சுவாமி, அவர் மகா பண்டிதர். அவரிடத்துல தான் இந்தி மொழி அழகிய சிங்கர் ஆசிரியிச்சார். அவர் ஆசிரியித்து எல்லாம் அவரிடத்துல அதிகரித்தார். அப்புறம் மடத்திலே ஆச்சாரியனாக எழுந்தருளியிருந்தார். அதனாலே பிரகிருதம் ஆண்டவனுடைய பெருமை பெரிய வம்சத்திலே வந்தவர், மகாஜானிகளான வம்சத்திலே வந்தவர் பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன். நடுநாட்டு நாராயணாச்சாரியர் என்பவரத்தில் 3 மதத்தைச் சேர்ந்தவாளும் த்ரிமதத்தை சேர்ந்தவாளும், அத்வைதிகள் மாத்வர்கள் ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாரும் வந்து அவளுக்கு வேண்டிய கிரந்தத்தை வாசிப்பா. அப்படியாக்கும் மகாஜானியாக எழுந்தருளியிருந்தார். அதனால தான் முக்கூர ரிஷிங்கர் உசமியம் சாதிக்கும் போது இந்த ஸ்ரீமுஷ்ணம் சுவாமி ரொம்ப பெரிய வம்சம், இது மகான்களுடைய வம்சம் என்று சாதிச்சார். அப்படி அந்த நடுநாட்டு நாராயணாச்சாரியருடைய ஆச்சாரியன் அண்ணையாரி மகாதேசிகன் என்பவர். அண்ணையாரி மகாதேசிகன் மகாஜானியாக இருந்து இப்போ இருக்கிற நாவல் பாக்கம் சம்பிரதாயம் அதை சேர்ந்த சிஷ்யாள் மகா பண்டிதாள் எல்லாரும் இந்த சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவா தான். இவராலே ஒரு பெரிய அதாவது சிஷ்ய பரம்பரை உண்டாச்சுது. அண்ணையாரி மகாதேசிகன் அப்படி எழுந்தருளியிருந்தார். அவரும் ரொம்ப விசேஷமாக எழுந்திருந்தார். அவருடைய வைபவம் ரொம்ப தனியான வைபவம் அது. நம்ம ஆண்டவன் பரம்பரையிலே வராத முனித்திரி ஆச்சாரியாளுடைய பரம்பரைன்னு பார்த்தா இந்த மாதிரி மகான்கள் ரொம்ப பேர் உண்டு. மகா பிரபாவத்தோடு எழுந்துள்ளிருந்தார். அப்புறம் அவர் கடைசியில் ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டார். அதாவது ஆபத் சந்நியாசம்னா நமக்கு நாள் குறிச்சிருக்கு தெரிஞ்சு இந்த சரீரம் சந்நியாச சரீரமாக போனால் நன்னா இருக்குமே, சந்நியாச சரீரமாக போனால் நன்னா இருக்குமே, பிராமணனுக்கு 4 ஆசிரமம் சொல்லியிருக்கு, அதில் வானப்பிரஸ்தம் கலியுகத்திலே வேண்டாம்னு சொல்லியிருக்கு, சரீரம் சந்நியாசி சரீரமாக போனால் கொஞ்சம் நன்னா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் நாதமுனிகளுமே கூட கடைசியிலே சில நாள் சன்னியாசியாக இருந்தார். அது திருக்குழந்தை தேசிகனை பார்த்தோம், கடைசியிலே ஒரே ஒரு நாள் சன்னியாசியாக இருந்தார். அப்புறம் இது அதே போல் இந்த சுவாமியும் அது கடைசியில் 3 நாள் சன்னியாசியாக இருந்தார். அப்படி தத்தலூர்ன்ற கிராமத்திலே திருநாட்டு கொள்ளிட்டார். அந்த இடத்துல இப்போ சுவாமிக்கு பிருந்தாவனம் இருக்குது, சிஷ்யாள் ஆராதிக்கிறது உண்டு. அந்த இந்த சுவாமி ரொம்ப வைபவத்தோடு தேசிய சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு நிறைய பேருக்கு பிரபத்தியை பண்ணி வச்சுண்டு ரொம்ப விசேஷமாக கிரகஸ்தராகவே எழுந்திருந்தார் இந்த அன்னையாரி மகாதேசிகன் சுவாமி. அதே போல் இப்போ அடுத்து ஆண்டிக்காட்டு சுவாமின்னு ஒரு சுவாமி, அவர் திருவேந்திரபுரம் க்ஷேத்திரத்திலே கடைசியிலே திருநாட்டு கொள்ளினார். இது அன்னையாரி மகாதேசிகனை பற்றி சேவிச்சோம். இந்த சுவாமியும் விசேஷமான ஜானத்தோடு ஹயக்ரீவனை சாட்சாத்கரித்து அதனாலே மகாஜானியாக எழுந்தருள் இருந்தார். இந்த சுவாமிக்கு வழுத்தோர் சுவாமி 3 சிஷ்யாலையுமே நியமித்தார். நீங்களாம் நல்லா பிரவச்சனம் பண்ணுங்கோ, தெய்வ சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணுங்கோ, பிரபத்தியை எல்லாருக்கும் பண்ணி வைங்கோ என்று 3 பேருக்கும் நியமித்தார். 3 பேரும் நல்லா சம்பிரதாயத்தை வளர்த்தா. அதில் இப்பொழுது அமோகமாய் ரொம்ப விசேஷமான பிரபாவத்தோடு இருக்கக்கூடிய ஆண்டவன் சம்பிரதாயத்திற்கு நம்ம ஆச்சாரியராக எழுந்தவர் இருந்தவர் அந்த விளக்குடி ஆண்டவன் அல்லது திருத்துறப்பூண்டி ஆண்டவன் என்று சொல்லும்படியான இந்த சுவாமி. இவர் விசேஷம் என்னென்னா, நான் இப்போ இப்போ சொல்லும்படியான வழுத்தூர் ஆண்டவனுடைய அந்திம தசையிலே அந்திம காலத்துல கூடயே எள்ளியிருந்தார் இவர். ஆச்சாரியரிடத்திலே வந்து அன்வைச்சார். அன்வைச்சாவிட்டு அன்னையார் மகாதேசிகன் முதலானவாள்லாம் காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப விசுவாசமாக இருந்தாலும் அங்கங்கே பிரச்சாரத்திலே சஞ்சாரமாக எழுந்தருளினான். ஆண்டிக்காட்டு சுவாமியும் பிரச்சாரத்திலே சஞ்சாரமாக எழுந்தருளிருந்து திருவேந்திரபுரத்திலே ரொம்ப நாள் எழுந்திருந்தார். திருவேந்திரபுரத்திலே எழுந்த இவரிடத்திலே திருவேந்திபுரம் சின்ன சுவாமின்னு சொல்லுவா, அவர் வந்து ஆசிரியச்சா. அவருக்கு கீழே கேதாண்டிப்பட்டி சுவாமி ஆசிரியச்சார். அவருக்கு கீழே கருடபுரம் சுவாமி, திருப்பதி சுவாமி, வாழலாம் ஆசிரியச்சா கருடபுரம், இது அப்புறம் கோழியாளன் சுவாமி. இப்படி இந்த பரம்பரையானது நிறைய சுவாமிகள் நிறைய ஆச்சாரியாள் எல்லாரும் விசேஷமாக முனித்திரியத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா, அதில் நம் ஆண்டவன் பரம்பரைக்கு திருத்தப்பூண்டி ஆண்டவன் என்று அடுத்த ஆண்டவனாக வழுத்தூர் ஆண்டவனுடைய எழுந்துள்ளிருந்தார். இவர் வழுத்தூர் ஆண்டவனிடத்திலே ஆசிரியிச்சு ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் என்றதான திருநாமத்தை பெற்று, விசேஷம் என்னன்னா நெடு ஸ்ரீரங்கத்திலேயே ரொம்ப நாள் எழுதியிருந்தார். சுவாமியினிடத்திலேயே அன்வைச்சுண்டு சுவாமியினிடத்திலேயே ஆச்சாரியனை விட்டு பிரிவதற்கு இஷ்டப்படாம சுவாமி இருக்கிற ஊர்லேயே இருக்கணும், சுவாமியே அடிக்கடி சேவிச்சுருக்கணும், சுவாமியுடைய காலக்ஷேபங்களை அனவரதம் கேட்டுருக்கணும், ஆவர்த்தி சொன்னதே சொன்ன காலக்ஷேபமாக இருந்தாலும் திருப்பி கேட்கணும் என்ற ஆசையினாலே கூடயே எழுதியிருந்தார். அதனால தான் இவருக்கு அந்த ஆண்டவன் என்கிறதான அந்த திருநாமமானது அந்த வழுத்து.
Thank you for choosing Reliance. Goodbye.
ஒரு நிமிஷம். அப்படியே சாமி அடியா, திரும்பி அடியா அடியா ஆரம்பிச்சுக்கலாம் அடியா. ஓகே
சரி, நாம் திருத்துறைப்பூண்டி ஆண்டவனை பற்றி சொல்லிட்டு இருந்தோம், நடுவில் லைன் கட்டாச்சு. திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அந்த விளக்குடி என்றதான கிராமம் மன்னார்குடிக்கு அருகில் இருக்கு, விளக்குடி என்கிறதான கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவன் நிறைய பேர் நம்ம ஆசிரம சிஷ்யாள். நம்ம ஆசிரமத்தினுடைய அபிவிருத்திக்காக ரொம்பவும் பல காலத்திலே ரொம்பவும் பிரயத்தனப்பட்டவா. அதனாலே ரொம்ப ஆசிரம அபிமானமான க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்திலே பாரத்வாஜ வம்சம் ஈவண்ணி வம்சத்திலே அவதாரம் பண்ணினார். சீக்கிரமே சன்னியாசம் வாங்கிட்டார். சுவாமியினிடத்திலே அன்வயிச்சார். வழுத்தூர் ஆண்டவரிடத்திலே அன்வயிச்சு சதா வழுத்தூர் ஆண்டவரிடத்திலேயே கூடவே எழுதியிருந்தார். அப்புறம் இந்த சுவாமி பின்னாலே எங்கே திருநாட்டுக்கு எழுதினார், இவருக்கு எங்கே பிருந்தாவனம் இருக்குன்னு இன்றைக்கும் தெரியாது. பெரியாண்டவன் ஆசிரமம்னு ஏற்பட்டு ஆண்டவன் ஆசிரமம் ஒரு ஸ்திரமான ஸ்தலம் பெரியாசிரமத்தில் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆச்சாரியாளுடைய பிருந்தாவனங்கள் எங்கே இருக்குது என்பதற்கு ஒரு ஒரு நியதி ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நியதி இல்லை. அப்போ இருந்த பெரியவாளுடையதான அனுஷ்டானமும் எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பிருந்தாவனமாய் பெருமாளை தியானம் பண்ணிட்டு அப்படி பிருந்தாவனம், அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் திருவரசு என்று சொல்கிற வார்த்தை, திருவரசு என்று சொன்னால் பிருந்தாவனம்னு சொல்கிறது, அது மாதிரி திருவரசிலே ஏழும் வழக்கம். அதில் சாக்ஷாத் சுவாமி பிருந்தாவனமும் எங்கே இருக்குன்னு தெரியாது, வழுத்தூர் ஆண்டவன் பிருந்தாவனமும் எங்கே இருக்குன்னு தெரியாது, திருத்துறைப்பூண்டி ஆண்டவனும் எங்கே திருநாட்டுக்கேன்னு எந்த எங்கே பிருந்தாவனம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது தன்னை ஒரு வெளிப்படுத்தி கொண்டு ஒரு குறிப்பாக காட்டி கொண்டு இருப்பது என்பதெல்லாம் இல்லை. பின்னால் ஒரு தலைமை ஏற்பட்டதுக்கப்புறம் ஆசிரமத்தில் சிஷ்யால் ரொம்ப அக்கறையோடே ரொம்ப விசுவாசத்தோடைய பக்தியோடய ஆச்சாரியாளுடைய பிருந்தாவனம் இதுதான்னு அதை தொடர்ந்து அதை சம்ரட்சிக்கிறது ஆராதிக்கிறதுன்ற வழக்கம் வந்ததுனால இப்போ நமக்கு குறிப்பாக தெரியுது. அது பிராச்சீனத்தில் இப்படியான ஒரு சன்னிவேசம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு கட்டுக்கோப்பானதான ஒரு நியதிகள்லாம் ஏற்படாததுனாலே சுவாமியினுடைய பிருந்தாவனம் எங்கன்னு தெரியல. திருத்துறப்பூண்டிய ஆண்டவன் சுவாமியினிடத்துல அன்வயிச்சு காலக்ஷேபங்கள்லாம் கேட்டுருந்த காலத்துல தான் அப்போ சுவாமிக்கு ரொம்ப வயசு, வழுத்தூர் ஆண்டவனுக்கு ரொம்ப திருநக்ஷத்திரம், ரொம்ப திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து. அப்போதான் பெரியாண்டவன் 14 வயசுலேயே வந்து ஆசிரியிச்சார். பெரியாண்டவனை பற்றி அடுத்த வாரம் தான் சொல்லணும். பெரியாண்டவன் காஞ்சிபுரத்திலிருந்து வந்து 14 சம்வத்சரத்திலே ஆசிரியிச்சார், ஆசிரியிச்சார், பரணியாசம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சந்நியாசமும் கேட்டார். அப்போது சுவாமி கொடுக்கல, இது ரொம்ப பால்யமாக இருக்குது, வழுத்தூர் ஆண்டவனே ரொம்ப பால்யத்திலே சந்நியாசம் பண்ணிட்டவர், அநேகமாக ஒரு 20 வயசு இருக்கலாமோ என்னமோ தெரியல, அது அவ்வளவு பால்யத்திலே சந்நியாசம் பண்ணிட்டவர் அவர். அப்படி இருக்க அதற்கும் மேலாக 14 வயசுலேயே பெரியாண்டவன் வந்து பிரார்த்திச்ச போது, சின்ன குழந்தை அதெல்லாம் வயசுக்கு தகுந்ததான ஆசிரமம் தான் தகும், அதுவும் காலம் கலிகாலமாக இருப்பதுனால இப்போ வேண்டாம்னு சொல்லிவிட்டார். அப்புறம் திருப்பியும் பல சமயங்கள்லேயே அப்பப்போ ஆச்சாரியனை சேவிக்க வரைச்சே பிரார்த்திச்சுட்டு இருந்ததுனால வேதாந்த ராமானுஜ சுவாமி தம்முடைய சிஷ்யரிடத்துல இந்த வியக்தி ரொம்ப விசேஷ வியக்தியாக இருக்கார், இவராலே சம்பிரதாயம் வளரும், இவருக்கு காலக்ஷேமம் சொல்லும்படியான சக்தி எனக்கு இல்லை, அதனால நீரே காலக்ஷேமம் சொல்லி இந்த குழந்தைய நன்னா அபிவிருத்திக்கு கொண்டு வரணும், இதனாலே சம்பிரதாயம் வளரும் என்று அந்த பெரியாண்டவருடைய தேஜஸை கடாட்சிச்சு வழுத்தூர் ஆண்டவன் சாதிச்சாச்சு. அப்போது திருத்துறப்பூண்டி ஆண்டவன் எப்படி சுவாமி சாதிச்சு காலக்ஷேமம் சொன்னால் அதனுடைய பெருமை என்ன, அடியனை போய் நியமிக்கிறதேன்னு கேட்டாச்சு. என்னாலே முடியுமா, ரொம்ப பயமாக இருக்கு, இப்படி சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய விசேஷ வியக்திக்கு காலக்ஷேபம், வழுத்து ஆண்டவனே சாதிச்சா நல்லா இருக்குமே என்று வழுத்தூர் ஆண்டவரிடத்துல ரொம்ப ரொம்ப வினயமா பக்தியா பயந்து பிரார்த்திச்சாச்சு. அப்போ வழுத்தூர் ஆண்டவன், பயப்பட வேண்டாம், இந்த குழந்தைக்கு காலக்ஷேபம் சொல்றதுக்கு நானே என்னுடைய அம்சத்தினாலே உம்மரிடத்திலே பிரவேசிச்சிருந்து வார்த்தை சொல்றேன், பயப்படாம காலக்ஷேபம் சொல்லும் என்று நியமிச்சார். இது சுவாமியினுடைய தனியனில் இருக்கு, திருத்துறப்பூண்ட ஆண்டவனுடைய தனியனில் இருக்கு. இந்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த வாரம் சொல்றேன், நாழியும் ஆயிடுத்து. அடுத்த வாரம் பெரியாண்டவனை பிரஸ்தாபித்து ஆரம்பிக்கணும். அப்பொழுது திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய பிரபாவமும் அவர் காலக்ஷேபம் சொன்ன அழகியும் சேர்த்து சொல்லி அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கலாம். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. சரி, ஆமாமா, அது கட்டானது, இது வரைக்கும் கட்டானது இல்லை, பரவாயில்ல. அதனால இது வரைக்கும் ஒரு நாள் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நன்னா தான் இருந்து, அதனால என்ன ஒரு சின்ன எலக்ட்ரானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் பார்க்கலாம். வழுத்தூர் ஆண்டு வந்து இன்னைக்கு பிரபாவ முடிச்சுட்டோம், அடுத்த வாரம் சேவிச்சு கவிதா சிம்மா கல்யாணம் சாரணி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.